الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا إن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين صدق الله النبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حسن إسلام المرء ترکہ ما لا یعنیہ رواہ ترمذی എല്ലാവർക്കും പുകഴ്ചികളും അല്ലാഹ് ഒരുവനുക്കേ ഉരിത്താനതാകും അൽഹംദുലില്ലാ സാന്തിയും സമാധാനവും മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർക്ക് മീതിലും அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய தோர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகிய நமக்கு இரண்டு வாழ்க்கையை தந்திருக்கின்றான். ஒன்று இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்தை முடித்து கண்களை மூடி மனிதர்களாகிய நாம் எல்லோரும் கபர்களுக்கு சென்ற பிறகு அதற்கு பின்னாலே ஆரம்பிக்கின்ற மரணத்துக்கு பின்னாலே நாம் ஆரம்பித்து வைக்கின்ற அந்த மறுமையுடைய வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கையும் சோதனையோடு சம்பந்தப்பட்டதாகவே அல்லாஹ்க்கியிருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கையில் சோதிக்கப்படாமல் இந்த உலகிலிருந்து பிரிந்தவர்கள் யாரும் கிடையாது. உலகத்திலே அல்லாவிற்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாவிற்கு மிக விருப்பமானவர்கள், அல்லாவுடைய இக்தியார் என்று சொல்லக்கூடிய தெரிவுக்கு உள்வாங்கப்பட்ட மக்கள் தான் நபிமார்களும் ரசூல்மார்களும். அல்லாஹ்வுடைய தீர்க்க தரிசிகளாக உலகத்தில் வந்து மனிதர்களை வழிநடத்த புத்திமதி சொல்வதற்காக என்றே அல்லாஹ் தெரிவு செய்து கொண்ட, அல்லாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசிகள் உலகத்திலே எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகின்ற உண்மையாகும். குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா 25 நபிமார்கள் பற்றி சொல்லி அவர்கள் எப்படி சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், உலகத்திலே இருக்கின்ற கொடுக்கப்பட்ட அவர்களுக்கான வாழ்க்கையை கடத்திக் கொள்வதற்காக எவ்வளவு தடைகளை தாண்டி இந்த உலக வாழ்க்கையில் நடந்து கொண்டார்கள் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வை எவ்வளவு அதிகமாக அடியார்கள் விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அவர்களை சோதிப்பான். சில மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அந்த வார்த்தையை சொல்லும்படி சொன்னார்கள். திரும்பவும் அதே வார்த்தையை சொன்னார்கள், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். திரும்பவும் கேட்டார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், என்ன யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மிக உயரமான மலையில் இருந்து தண்ணீர் பள்ளத்தை நோக்கி வந்தால் அந்த தண்ணீர் எவ்வளவு வேகமாக உயர்ந்த இடத்திலிருந்து பள்ளத்தை நோக்கி வருமோ அது போன்று என்னை நேசிப்பவர்களை நோக்கி வறுமை வரும், இதற்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். உலகத்திலே யாருமே ஒருவரை நேசித்தால் அதற்கான லாபங்களை சொல்லுவார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள், என்னை நேசிக்கும் அளவிற்கு உங்களை நோக்கி சிரமங்கள் வர இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாகவே சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள். எங்கோ எவரோ ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு கட்டுரை எழுதிவிட்டால், கொடும்பாவி எரித்து விட்டால், குர்ஆனுக்கு மாற்றமாக பேசிவிட்டால், சஹாபாக்களில் ஒருவரை தூசித்து விட்டால், நம்முடைய உள்ளங்கள் இங்கு எப்படி பதை பதைக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே எவ்வளவு பெரிய உறவு நேசம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே சோதனை என்பது மனிதர்களை நோக்கி பல வடிவுகளிலே வந்து கொண்டிருக்கும். நம்முடைய முகங்களை பாருங்கள், நம் எல்லோருடைய முகங்களும் வித்தியாசமாகவே இருக்கிறது. இங்கு நாம் ஒரு 600 பேர்கள் கூடி கலைகிறோம் என்றால் அல்லது 1000 பேர் கூடி கலைகிறோம் என்றால் நம்முடைய 1000 பேர்களுடைய முகங்களும் வித்தியாசமானதாக இருக்கிறது. இது போல அன்பார்ந்தவர்களே, நம்மை எதிர்நோக்கி வருகின்ற சோதனைகளும் காலங்களுக்கு ஏற்ப வேறுபட்டதாக இருக்கலாம், காலங்களுக்கு ஏற்ப அவைகள் வித்தியாசமானதாக இருக்கலாம். எனவே ஒரு மூமின், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஆகரத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன், அதற்கு முகம் கொடுக்கும் விடயம்தான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் சோதனை யாருக்கு வரவில்லை? நம்முடைய மனைவியினூடாக நமக்கு சோதனை வரவில்லையா? ஆனால் நாம் அவளிடத்திலே சந்தோஷம் அடையவில்லையா? அவள் நம்முடைய வருமானத்திலிருந்து அவள் சந்தோஷமாக வாழவில்லையா? நம்முடைய இரு உறவுகளுக்கும் இடையிலான அடையாளமாக நமக்கு குழந்தை பிறக்கவில்லையா? நாம் வாழ்க்கையில் சண்டை பிடிக்காமல் ஆயிருக்கிறோம். சிலர்கள் வாராந்த சண்டை, மாதாந்த சண்டை, நாளாந்த சண்டை, ஒவ்வொரு இரவிலும் சண்டை பிடிப்பவர்கள். இப்படி பல்வேறுபட்ட அமைப்பிலே நாம் கட்டிய மனைவி, நம்முடைய வருமானத்தில் வாழுகின்ற மனைவி, நாம் கொடுத்த வீட்டிலே வாழுகின்ற மனைவி, நம்முடைய வாகனத்திலே சந்தோஷமாக நம்மோடு உலா வருகின்ற மனைவிதான், ஆனால் நமக்குள்ளே பிரச்சனை வரவில்லையா? அதற்காக நாம் வாரந்தோறும் ஒரு திருமணம் செய்து கொண்டோமா? செய்து கொள்ளவில்லை. அந்த மனைவியோட வாழ்க்கையை கழிக்கின்றோம். காலங்கள் கடந்தால் சில வேளை அந்த நமக்கிடையில இருக்கக்கூடிய புரிந்துணர்வற்ற தன்மை அழகிய புரிந்துணர்வாக மாறி மிக சந்தோஷமான ஒரு குடும்பமாக மாறுவதை நாம் பார்க்கிறோம். இல்லை என்றால் அப்படியே என்ன செய்வது, கட்டிவிட்டோம், காலத்தை கடத்துவோம் என்று காலம் கடத்தும் வாழ்க்கையாக எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அன்பார்ந்தவர்களே, கட்டிய நம்முடைய மனைவியினால் பல சோதனை. இது எல்லா காலங்களிலும் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லா தேசங்களிலும் எல்லா ஊர்களிலும் எல்லோருக்கும் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளால் குர்ஆனும் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நம்முடைய மனைவியால் வருகின்ற சோதனைக்கு தான் உதாரணம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர். அப்படி என்றால் மனைவியிடத்திலே அவ்வளவு அதிவேகமாக நீங்கள் சரிவேங்க முடியாது. உங்களுடைய செயற்பாடுகளிலே, உங்களுடைய வருமானங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லுகின்ற பாதையிலே சரி என்ற ஒரு சரியை மனைவியிடத்தில் அவ்வளவு இலகுவாக உங்களால் வாங்கிவிட முடியாது. வாங்கிவிட்டீர்கள் என்றால் அது சாதனை தான் என்பதை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அவ்வளவு இலகுவில் ஒரு மனைவி நம்மை கபூல் செய்ய மாட்டாள், அவ்வளவு இலகுவில் நம்முடைய மனைவி நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டாள், நம்முடைய செயற்பாடுகளின் மீது ஒப்புதல் கொள்ள மாட்டாள் என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லிஹி என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் என்பதற்காக ஹதீஸை சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு பெண் நாளை கியாமத்துடைய நாளையிலே இரண்டு குற்றங்களுக்காக நரகத்தில் அதிகம் இருப்பார் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விண்வெளி பயணத்தை முடித்து அவர்கள் திரும்பியதும் பல விடயங்களை அங்கே கண்ட காட்சியாக ரசூலுல்லாஹ் சித்தரித்து சொன்னார்கள், அதை தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள். அங்கிருக்கின்ற காட்சிகளை காட்சிகளாக இங்கிருப்பவர்கள் காண்பது போல விளங்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுவனத்தின் உல்லாசங்களும் நரகத்தின் படுபயங்கரமான தண்டனைகளையும் ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொன்னார்கள். அதிலே பெண்கள் அதிகமாக நாம் பெண்களை நரகில் நுழைய கண்டோம் என்றவுடனே பெண்கள் பதை பதைத்து போனார்கள், பரிதவித்து போனார்கள், ஆட்டம் கண்டு போனார்கள். பெண்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். ஒரு காரணத்தை சொல்லும் போது சொன்னார்கள், குஃப்ரான், நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களோடு நன்றி கேட்டு நடக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு இப்படியே சொல்லுகிறார்கள், இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். 15 வருடங்களாக மிக சந்தோஷமாக தன்னுடைய மனைவியை ஒரு ஆண் வழி நடத்துகின்றான், ஆனால் ஒரே ஒரு தடவை தர மாட்டேன் என்று சொல்லவில்லை, தாமதமாக தருகிறேன் என்று சொன்ன உடனேயே அந்த பெண் சொல்லிவிடுகிறாள், 15 வருட காலங்களாக உங்களோடு நான் எதையும் கண்டு சந்தோஷமாக அனுபவிக்கவில்லை என்று சொல்லுகிறாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் சரிவேங்க முடியாத இடம் என்பதை ரசூலுல்லாஹ் உணர்த்துகிறார்கள். எனவே இது சோதனை. இந்த சோதனைக்காக நாம் உதாரணமாக சொல்லுவார்கள், ஒருவருக்கு தலைவலி என்பதற்காக ஒருவர் தலையணையை மாற்றினாராம். அன்பார்ந்தவர்களே, மனைவியிடத்திலே சோதனை என்பதற்காக நாம் என்றாவது அடிக்கடி மனைவியை மாற்றிக் கொண்டிருக்கிறோமா? இதுபோல நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சோதனை வருகிறது. பேஸ் சர்டிபிகேட்டிலே நம்முடைய பெயரை விட்டு அந்த பிள்ளையை தனிமையாக விட்டிருக்கிறோமா? அந்த பிள்ளை நம்முடைய பெயருடன் இணைத்து எல்லா இடங்களிலும் அழைக்கப்படுகிறது. பாடசாலைகளிலே, யூனிவர்சிட்டிகளிலே, தொழிற்சாலைகளிலே, இதுபோன்று எங்கெல்லாம் அந்த பிள்ளைக்கு நம்முடைய பெயர் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய பெயர்களை இணைத்துக் கொள்ளுகிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. பல ஆண்டுகள் பேசாத பெற்றோர்கள், பல நல்ல காரியங்களிலே பிள்ளைகளோடு கலந்து கொள்ளாத பெற்றோர்கள், நீ எனக்கு மகன் இல்லை என்று பிரித்து வைத்து மரணம் வரை பேசிக் கொள்ளாத பெற்றோர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. ஆனால் நாம் அவர்களோடு வாழுகின்றோம். அல்லாஹ்வை குர்ஆனில் சொல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் செல்வங்களும் உங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறான். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய செல்வங்களை நாங்கள் உங்களுக்கு சோதனை பொருளாக தந்திருக்கிறோம், எனவே இந்த பொருட்களின் ஊடாக சோதனை வரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, இது போலதான் அண்டை வீட்டார்களோடு எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. மாதத்துக்கு மாதம் வீடுகளை வேறு இடங்களிலே கட்டுகிறோமா? காணிகளை வேறு இடங்களிலே வாங்கி வீடுகளை தெரிவு செய்து கொள்கிறோமா? அந்த அண்டை வீட்டாரோடு ஏதோ ஒரு வகையில் நாம் சமாளித்து போகிறோம் இல்லையா? அவர்களோடு ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து கொள்கிறோமா இல்லையா? சில வேளைகளிலே சண்டையிட்டுக் கொள்கிறோம், சில வேளைகளிலே கைகலப்புகளில் ஈடுபடுகிறோம். நமக்கு ஒரு சிரமம் என்றால் அவர்கள் வந்து விடுகின்றார்கள், அவர்களுக்கு ஒரு நனவு என்றால் அதில் நாம் பங்குதாரிகளாக மாறிவிடுகிறோம். எனவே அண்டை வீடு சரியில்லை என்பதற்காக நாம் அடிக்கடி வீடுகளை மாற்றுகின்றோமா? மனைவியோடு பேசுகிறேன் என்பதற்காக அடிக்கடி நாம் மனைவியை நாம் தலாக் சொல்லி இன்னொரு மனைவியை தெரிவு செய்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, எனவே மனிதன் என்பவன் எப்பொழுதும் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான் என்பதை விளங்குவதும் ஈமானின் ஒரு பகுதியாகும். இந்த அடிப்படையில் தான் அன்பார்ந்தவர்களே, அடிக்கடி இந்த மிம்பர் மேடைகளில் நாம் பல விடயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டிலும் பல அமைப்புகளிலே, பல நிலைமைகளிலே சந்தோஷங்களை நாம் அனுபவித்தது போல கவலைகளையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறான். இதிலே அடிமனதில் ஒரு கருப்பு புள்ளியளவு ஈமானிற்கும் ஒரு அடியாளம் இது அல்லாஹ்விடத்திலிருந்து வரவே இல்லை அப்படி சொல்லுவாரே ஆனால் நவுது பில்லாஹி மின்ஹா, அவருடைய நிலை என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனவே அவர் ஏற்றுக் கொள்வார், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்றுக் கொள்வார், அதை சொல்லுவார், அதை பேசிக் கொள்வார். இருந்தாலும் நிலைமைகளுக்கு ஏற்ப அவர் வித்தியாசமான பேச்சுக்களை பேசிவிடுவார். நம்முடைய இந்த தலைப்பு அன்பார்ந்தவர்களே, இப்படியான நிலைகளில் நாம் வித்தியாசமான பேச்சுக்களை பேசக்கூடாது. நம்முடைய நாவுகளை அடக்கி நம்முடைய பேச்சுக்களை நிதானமாக, உதடுகளை அவதானமாக அசைத்து நாம் நடக்காவிட்டால் இவை அனைத்திற்கும் அல்லாவிடத்திலே நாம் பதில்கள் சொல்ல வேண்டி வரும். அது என்ன அமைப்பாக என்ன நிலைகளாக இருந்தாலும் சரி, அதற்கேற்ப நாம் பேசுவதா இல்லையா என்று மிக யோசித்து மிக சிந்தித்து நாம் பேச வேண்டும். நம்முடைய பேச்சு நாம் பேசாதிருக்கின்றவரை அது நமக்கு அடிமையாகும். எப்பொழுது நாம் பேசி விடுகின்றோமோ அதற்கு பிறகு அந்த பேச்சுக்களுக்கு நாம் அடிமையாகும். இந்த தலைப்பை நாம் ஏன் எடுத்துக்கொண்டோம் என்றால், சமீபத்திலே சில சில விடயங்கள், சக வாழ்வு, மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல், மதங்களுக்கிடையே நல்லுறவு, நல்லிணக்கம் என்ற போர்வையில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதிலே முன்பின்னாக சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அதனால் நாம் அதை பேசி கொட்டி தீர்த்து அதற்கு நாமே பத்துவா கொடுத்து நாம் அந்த இடத்தை அடைவது என்பது இது பேச தகுதியான ஒன்றா? அதற்கு எனக்கு அருகதை இருக்கிறதா? இதை பேசி தீர்க்க வேறு யாரும் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அந்த தீர்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது போன்ற அடிப்படையில் தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய, அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லாவற்றிற்குமே தலை நுழைத்து, எல்லாவற்றிற்குமே நாவை நீட்டி, எல்லாவற்றிற்குமே வார்த்தைகளை உதிர்த்து நாம் அல்லாவிடத்திலே குற்றவாளிகளாக ஆகக்கூடாது. உலகத்திலே ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொருவர் இருக்கிறார்கள். நம்முடைய சமூகத்திலே ஊற்றைகளும் குப்பைகளும் கூளங்களும் நிறைந்து விட்டது என்றால் அதை ஜனாதிபதி வந்து எடுக்க மாட்டார், அதை நாம் ஓட்டு போட்ட மினிஸ்டர் வந்து எடுக்க மாட்டார், நாம் அதை ஓட்டு போட்ட வேறு யாரும் வந்து எடுக்க மாட்டார்கள். அதற்கு முனிசிபலிலே ஆள் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் வந்து செய்வார்கள். ஊற்றைகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இது போல உலகத்திலே ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தொடர்பு இருக்கிறது, அதை அவரவர்கள் செய்து முடிப்பார்கள். அதிலே நாம் தலையிடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்குமாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ என்றே அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களே, ஆகரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே, மௌத்துக்கு பின்னால் என்னுடைய வார்த்தைகளுக்கெல்லாம், என்னுடைய வாழ்க்கைகளுக்கெல்லாம், என்னுடைய செயற்பாடுகளுக்கெல்லாம் அணு அணுவாக நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற விசுவாசிகளே என்று அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபயின், யாராவது ஒரு தீயவர்,
யாராவது ஒரு கெட்டவர், யாராவது அல்லாஹ்விற்கு விரோதமாக நடக்கின்ற ஒரு பாசிப், ஒரு தீய மனிதர், அவர் சில வேளைகளிலே முஸ்லீமாக இருப்பார். முஸ்லீமிலே பாசிக் இருக்க மாட்டார் என்பது அல்ல, முஸ்லீம் என்றால் பாசிக் இருப்பார். பாசிக் என்றால் அவர் எப்பொழுதுமே மற்றவர்களை குறை சொல்லுவது, மற்றவர்களை தவறாக பேசுவது, எல்லா செயல்களிலும் குறை காணுவது, எப்பொழுதுமே மக்களோடு நலவான விடயங்களை பகிர்ந்து கொள்வதை விட கெடுதியான, ஆதங்கமான, மக்களுக்கு நடந்த அநியாயங்களை பேசுவதிலேயே இன்பம் காணக்கூடியவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களும் நம்மிடத்தில் வருவார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஏதாவது ஒரு செய்தியை ஒரு கெட்டவன் என்று சமூகத்தில் உணர்த்தப்படுகின்ற அவர் கொண்டு வந்தால் நீங்கள் பசபையனு, அதிலே தெளிவாக விசாரியுங்கள். இது என்ன தெளிவாக விசாரியுங்கள் என்றால் என்ன, தஃசீலில் எழுதியிருக்கிறார்கள். இது நான் பேச தகுதியானதா என்று விசாரிப்பதுதான் முதலாவது விசாரணை. அதை தெளிவாக விளங்குவது என்றால் இது எனக்குரியதா, இது என்னோடு சம்பந்தப்பட்டதா, இதற்கு என்னால் தீர்வு காண முடியுமா, நான் பேசுவதால் இதற்கு தீர்வு கிடைத்து விடுமா, நான் சொல்லுவதால் இது என்னுடைய பேச்சு நம்முடைய நாட்டிலே எடுபட்டு விடுமா, இப்படி ஒரு பேச்சு இருக்கிறாரா என்பதே ஜனாதிபதிக்கு தெரியாது. அவர் ஜனாதிபதியை பற்றி பேசுவார். இப்படி ஒரு பிறகு இருக்கிறாரா என்று அவர் ஓட்டு போட்ட மந்திரிக்கு தெரியாது, அவரை பற்றி அவர் பேசுவார். இப்படி தெரியாத விடயங்களை பேசுபவர்களை பார்த்துதான் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, ஏதாவது செய்திகள் உங்களுடைய காதுக்கு வந்தால் அதிலே நீங்கள் தெளிவு பெற வேண்டும், இது எனக்குரியதா. இது போல அன்பார்ந்தவர்களே, பல விடயங்களை உலமாக்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் எல்லா உலமாக்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் சொல்வதன்படியே நடந்து விடுங்கள். அது உங்களுடைய விருப்பத்தில் உள்ளது. நலவைத்தான் பெரும்பாலும் சொல்லுவார்கள். நலவுதான் குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய வரையறைக்குள்ளே அந்த நலவை தாண்டி அவர்கள் போக மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் அன்பார்ந்தவர்களே, நமக்கு யாரு உகந்தவராக நம்பிக்கையுடையவராக இருக்கிறாரோ அந்த ஆலிமோடு தொடர்பு கொண்டு இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது என்று கேட்டு நாம் தெளிவு பெற வேண்டுமே ஒழிய நாம் எல்லோருமே அதை பேசக்கூடாது. அதை பேசுவதை அல்லாஹ் வெறுக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள். ஏன், நமக்கு அப்படி பேசக்கூடிய விடயங்களில் அதிகமானவை நம்முடைய விடயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்றவைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹீஹான ஹதீஸ் திருமிதி ஷரீஃபில் இருக்கிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ஒரு உண்மையான மனிதன், விசுவாசி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், ஆகரத்திலே நம்பிக்கை உள்ளவன் என்பதனுடைய அடையாளமே என்ன தெரியுமா, சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, ஒரு மனிதன் இஸ்லாத்தில் மிக அழகான முறையில் நடந்து கொள்ளுகிறான், அவருடைய இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது, வியாபாரத்தில் வந்திருக்கிறது, நடைமுறையில் வந்திருக்கிறது, குடும்பத்தில் வந்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா, தேவையற்ற விடயங்களை அவர் பேச மாட்டார். அப்படி என்றால் அவருக்கு முதலாவது தேவையற்ற விடயம் என்ன என்று விளங்கி இருக்க வேண்டும். அதனுடைய அறிவு அவருக்கு கட்டாயமாக இருக்கிறது. ஏன், குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் தெளிவாக ஒரு விடயம் உங்களிடத்திலே வந்தால் அதை தெளிவாக நீங்கள் விளங்கி அதை பற்றி பேசுங்கள், சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி நீங்கள் தெளிவில்லாமல் அதில் பேசி விடுவீர்களே ஆனால் நாளை கியாமத்துடைய நாளையிலே நீங்கள் பேசிய அந்த விடயத்திற்கு அலாமா ஃபால்சும் நாதிமீன், நீங்கள் பேசிய வார்த்தைக்கு கை சேதப்பட வேண்டி வரும். ஏன் நான் இதை பேசினேன், இது எனக்கு இல்லாத வேலை, எனக்கு இல்லாத சம்பந்தம் இல்லாத, என்னால் தீர்வு காண முடியாத, எனக்கு எத்தனை பிரச்சனை இருக்கிறது, நான் கடனிலே சிக்கியிருக்கிறேன், எனக்கும் மனைவிக்கும் இடையிலே பல நோய்களோடு நாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியாமல் நான் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், இவ்வளவு விடயங்கள் எல்லாம் என்னுடைய தலையில் இருக்க அதை அங்காலே அப்புறப்படுத்தி என்னால் தீர்வு காண முடியாத ஒரு விடயத்தில் நான் பேசினேனே, கதைத்தேனே என்று அலாமா ஃபால்சும் நாதிமீன், நீங்கள் பேசிய, நீங்கள் செய்த, நீங்கள் அங்குமிங்குமாக கொண்டு சென்ற அந்த செய்திகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டி வரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் மிக அவதானமாக நடக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதிகமானவர்கள் சொல்லுவார்கள், உலமாக்கள் நம்மை சரியாக வழிநடத்துவதில்லை. எப்படி வழிநடத்த வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், பொறுமையாக இருங்கள், அமைதியாக இருங்கள், நிதானமான காலம், நாம் சிறுபான்மை, நம்முடைய கைகளை இப்பொழுது நாம் உயர்த்தக்கூடாது, தூக்கக்கூடாது, அதற்கு உசிதமான காலம் இல்லை என்றால் அந்த ஆலிமுக்கு சமூகம் தெரியாது. அவ என்ன சொல்ல வேண்டும், தூக்குங்கள் வாளை, வெட்டுங்கள், சித்தத்தை ஓட்டுங்கள், அப்படியா பேச வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அப்படியான காலம் அல்ல இது. அப்படி தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நம்முடைய யாருக்கு இருக்கிறது? நம்முடைய மனைவிக்கு இருக்கிறதா, நம்முடைய பிள்ளைக்கு இருக்கிறதா, நம்முடைய வியாபாரங்கள் தொழில்கள் எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது, நாம் எல்லாம் தூய்மையானவர்களாக இருக்கிறோமா? இன்று ஒரு வாள் நம்முடைய கழுத்தில் பட்டு தலை உருண்டால் நாம் கடங்காரனா? எத்தனை பேருக்கு வகை சொல்ல வேண்டி வரும்? வாகனம் இருக்கிறதற்கு யாரு பணம் கட்டுவது? வீட்டுக்கு லைட்டில் யாரு கட்டுவது? இப்படி இன்னும் நாம் மற்றவர்களுடைய உரிமைகளோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இவைகளை எல்லாம் தேடுவது என்பது அன்பார்ந்தவர்களே, இது ஒரு நியாயமான பேச்சு அல்ல. நமக்கு நிதானம் இருக்கிறது, நம்முடைய மனைவி நம்மோடு எதிர்த்து பேசிவிட்டால் என்பதற்காக தாறு மாறாக அடித்து கையும் காலும் உடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் திரும்ப நாமே தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டி வரும். நம்முடைய பிள்ளை நேருக்கு நேராக மனமுரண்டாக நடந்து முகத்தை வெளியில் காட்ட முடியாத அளவிற்கு நம்மை அவமானப்படுத்தி இருக்கிறான் என்பதற்காக அவனை நாம் அடித்து தகர்த்து விட்டால் திரும்ப அவனுக்கும் நாம தான் மருந்து கட்ட வேண்டும். இப்படி எல்லாம் அன்பார்ந்தவர்களே, மனைவியோடு நாம் சகித்துக் கொள்கிறோமா இல்லையா, பிள்ளைகளோடு நாம் சகித்துக் கொள்கிறோமா இல்லையா, இப்படித்தான் சமூகத்திலும் சகிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பண்பாடுகள், அகலாக்குகள், வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக எவ்வளவு காலத்திற்கு நாம் இந்த அகலாக்கை காட்டுவது என்று மக்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு காலத்திற்கு மனைவியோடு வாழ வேண்டுமோ அதுவரை நாம் அவளோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறோம். அது போல எத்தனை காலங்களுக்கு இது என்னுடைய பிள்ளை என்று நாம் சமூகத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறதோ அதுவரை, எத்தனை காலத்திற்கு இது என்னுடைய அண்டை வீட்டான் என்று சொல்ல வேண்டியிருக்கிறதோ அதுவரை, எனவே அன்பார்ந்தவளே கவறு வரை இதுதான் உலகத்தின் நியதியாக இருக்கிறது. 1952 உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக போற்றப்பட்டவர்கள் ஒருவர்தான் அபுல் ஹசன் நதுவி ரஹிமஹுல்லா. 1999 டிசம்பருடைய கடைசி பகுதியிலே அவர்கள் லக்னோ என்ற இடத்தில் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்கள் உலகம் போற்றுகின்ற ஒரு மார்க்க அறிஞராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய விடயத்திலும் அப்படித்தான், இல்முடைய விடயத்திலும் அப்படித்தான். அவர்களை பற்றி தெரியாத அறிஞர்கள் உலகிலேயே இருக்க முடியாது என்ற அளவிற்கு உலகம் போற்றும் ஒரு கல்விமானாக, ஒரு ஆலிமாக, ஒரு தலை சிறந்த ஒரு மனிதராக இருந்தார். உலகத்திலே பலர்களுக்காக அன்பார்ந்தவர்களே, தனி பிளேட்டிலே பலர்கள் பயணம் செய்திருக்கலாம். பலர்களுடைய சந்திப்புக்காக ஒரு மனிதனின் ஜனாசாவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக பல நாடுகளில் இருந்து தனி விமானத்தில் மக்கள் வந்தார்கள் என்றால் அது அந்த மனிதனுடைய மரணத்திற்காகத்தான். அப்படிப்பட்டவர் 1952 மியான்மருக்கு ஒரு பயணம் செய்திருந்தார். அந்த பயணத்திலே அவர் பல வகையான மக்களை சந்தித்தார். வியாபாரிகள், சமூகத்தில் இருக்கின்ற கல்விமான்கள், சமூகம் சார் ஆர்வலர்கள் என்று பல மக்களை சந்தித்தார்கள். அந்த காலத்திலே மியான்மாரிலே முஸ்லீம்கள் செல்வத்திலே கொடிகட்டி பறந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறுகின்ற அளவிற்கு திரும்பும் திசையெல்லாம் முஸ்லீம்களுடைய உயர்ந்த வீடுகள், பெரிய கடைகள், அவர்களுக்கு தனி பிராந்தியங்கள். இப்படி அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் செல்வந்தர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அபுல் ஹசன் நதுவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்களாம், அதாவது இப்பொழுது இது செல்வத்துடைய காலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த பணத்தை முறையாக நீங்கள் வருமானமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இப்பொழுது நீங்கள் இந்த செல்வ நிலையில் இங்கிருக்கின்ற அந்நிய மக்களோடு நட்புணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றால் உங்களிடத்தில் ஒன்றுக்குமே பஞ்சம் இருப்பதாக என்னுடைய இந்த பயணத்தில் தெரியவில்லை, ஆனால் உங்களுடைய நட்புணத்தில் பஞ்சம் இருப்பதாக தெரிகிறது என்று சொன்னார்கள். பின்னால் ஒரு காலம் வரலாம், உங்களுக்கு அது அந்த உங்களுடைய நடத்தை, உங்களுடைய இந்த செல்வமே உங்களுக்கு சோதனையாக மாறுமோ என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்று அவர்கள் சொன்னதை இன்று நாம் அதை நேரடியாக தத்ரூபமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே அந்த மகான் நம்முடைய நாட்டுக்கும் 1985 வந்தார்கள். அவர்கள் தான் நம்முடைய நாட்டிலே மிக முக்கியமான கல்வி சாலைகளில் ஒன்றாக இருக்கின்ற நலீமியா நலீம் ஹாஜியார் அவர்களுடைய அந்த கொடைக்கு இன்றும் உதாரணமாக விளங்குகின்ற அந்த அந்த முதல் கட்டிடத்துக்கு அவர்கள் தான் கல்லு வைத்தார்கள். அவர்களும் நம்முடைய நாட்டை பல அமைப்புகளிலே வலம் வந்தார்கள். வந்த அவர்களும் அன்று சொல்லிவிட்டு சென்றார்கள், இலங்கையிலும் எல்லா செல்வங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆனால் நாம் நம்முடைய நலவுகளை இன்னும் மாற்று மதத்தவர்களுக்கு காட்டாத ஒரு குறை தெரிகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் இன்று நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே என்றும் நம்முடைய நலவுகள் வீண் போக மாட்டாது, விட்டுக் கொடுப்பு வீண் போக மாட்டாது. அல்லாஹு தஆலா இரண்டு பகுதிகளையும் அல்லாஹ் சொல்லுகிறான், பாதுகாப்பு, அது சொல்லப்படாமல் அல்லாஹ் விடவும் இல்லை. நம்முடைய வீடுகளுக்கு நாம் மதில்கள் அமைத்திருக்கிறோம், அதற்கு முஃப்தி மாவட்டத்திலே பத்துவா கேட்டா நாம் தாப்பைகளை அமைத்திருக்கிறோம். அது ஏன் நம்முடைய பணம், நம்முடைய மனைவி, நம்முடைய வீட்டுக்குள்ளே உள்ள பொருட்கள் இன்னொரு நாள் களவெடுக்கப்படக்கூடாது என்று நாம் மதில் போட்டிருக்கிறோமா இல்லையா? போட்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய கடைகளிலே கேமராக்கள் பிக் பண்ணி இருக்கிறோம். அதற்கு ஒரு 50 முஃப்திமார்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஒப்புதல் பெற்ற அந்த அந்த கேமராக்களை பூட்டியிருக்கிறோம். அது நம்முடைய பாதுகாப்புக்காக நாம் செய்திருக்கிறோம். எனவே இதுல இஸ்லாம் தடை விதித்திருக்கிறாரா? இல்லை. இது தவறு என்று எந்த ஆளுங்களா சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. தாப்பையை உடையுங்கள் என்று யாராவது சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. கமராவை கலட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லை. அப்படி என்றால் பாதுகாப்பு அது அவரவருக்கு தெரியும், அவரவரை பாதுகாத்துக் கொள்ள அந்த அடிப்படையில் பாதுகாக்க வேண்டும். எப்படி தாப்பை கட்டுவதை அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுடைய வழிமுறைகளை உலகத்தில் பறைசாத்துகின்ற உலமாக்களும் பிழை என்று சொல்ல மாட்டார்களோ, அந்த பிழையில்லாத வழியில் ஒவ்வொருவரும் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உறவுகளை, குடும்பங்களை, கிராமங்களை, நாட்டை, ஊரை, தன்னுடைய பொருளாதாரத்தை, தன்னுடைய கட்டிடங்களை, தன்னுடைய நிலபுலங்களை, தன்னுடைய பஜார்களை பாதுகாக்க அல்லாஹ்வும் அனுமதித்திருக்கிறான். ஆனால் அது வரம்பு மீறி இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே சோதனை என்பது அடிக்கடி மக்களுக்கு வரும், அது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் நிதானமாக நடக்க வேண்டும், அவதானமாக நடக்க வேண்டும். நம்மால் தீர்ப்பு கண்டுவிட முடியாத விடயங்களில் நாவுகளை போட்டோ தலைகளை நுழைத்தோ அல்லாவிடத்திலே நாம் குற்றவாளிகளாக ஆகக்கூடாது. நல்ல குணங்கள் அது வீண் போவதே இல்லை. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய வாழ்க்கை முக்காலத்திற்கும் பொருத்தமானதுதான். சுமாமா என்று சொல்லக்கூடிய திஹாமாவுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் தான் சுமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சஹாபாக்களால் பிடிபட்டு மதீனாவுடைய பள்ளியிலே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். முதலாவது நாள் அவர் கட்டி வைக்கப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உத்தரவு போட்டிருந்தார்கள், மிக அழகாக கவனிக்கப்பட வேண்டும், அவரிடத்தில் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டிருந்தார்கள். முழுமையாக ஒரு இரவு பகல் கழிந்து அடுத்த நாள் காலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சுமாமாவிடத்திலே கேட்டார்கள், சுமாமா உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நீங்கள் என்னை விடுவித்தால் காலம் பூராக நன்றியுள்ள ஒரு மனிதனை விடுவித்திருக்கிறீர்கள், விடுதலை செய்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னை கொன்றால் இரத்தம் ஓட்டுகின்ற ஒரு மனிதனை கொன்றிருக்கிறீர்கள். அப்படி என்றால் எனக்காக, என்னுடைய ஒரு உயிருக்காக, என்னுடைய ஒரு கழுத்துக்காக என்னுடைய சமூகம் உங்களிடத்தில் பல கழுத்துக்களை வெட்டுவார்கள். அப்படி ஒரு மனிதனை தான் நீங்கள் உங்களுடைய மஸ்ஜிதிலே கட்டி வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த பதிலை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சென்று விட்டார்கள். மறுநாளும் அப்படியே கடந்தது. எந்த சஹாபாக்களும் பேச்சுவார்த்தை அவர்களோடு கொடுக்கவில்லை. அடுத்த நாளும் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள், சுமாமா எப்படி இருக்கிறீர்கள், மனோநிலை எப்படி இருக்கிறது, நீங்கள் என்ன எங்களிடத்தில் விரும்புகிறீர்கள், அதே வார்த்தையை சொன்னார்கள். மூன்றாவது நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு நாடி நரம்பெல்லாம் கொதிக்கிறது. இவரை பிடிப்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம், இவர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி எல்லாம் திட்டி இருக்கிறார், அவர் குர்ஆனுக்கு எவ்வளவு மாற்றமாக பேசியிருக்கிறார், முஸ்லீம்களில் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக உலகளாவிய அடிப்படையில் மக்கள் சேர்த்த ஒருவர் தான் சுமாமா. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்விற்கு தெரியும். சஹாபாக்களிலே இளமையானவர்கள், ரத்தம் மிக வேகமாக ஓடக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவித்து விடுங்கள் என்றார்கள். அவரை அவித்து விடப்பட்டது. அவர் நேரே மஸ்ஜித் நபவிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு சென்றார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே குளித்து ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவருடைய ரெண்டு கைகளையும் பிடித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்று வரை இந்த உலகத்தில் எனக்கு ஆக வெறுப்பான ஒரு முகம் இருந்தது என்றால் அது உங்களுடைய முகம்தான். இன்று இந்த பூமிக்கு மேலே எனக்கு மிக விருப்பமான ஒரு முகம் இருக்கிறது என்றால் யா ரசூலல்லாஹ், அது உங்களுடைய முகம்தான். நேற்று வரை எனக்கு ஆக வெறுப்பான ஒரு நகரம் இருக்கிறது என்றால் அது இந்த மதீனாதான். ஆனால் இன்று முழு உலகிலும் எனக்கு விருப்பமான ஒரு நகரம் இருக்கிறது என்றால், ஒரு ஊர் இருக்கிறது என்றால், அது மதீனாதான். இப்படி ஒன்றொன்றாக சொல்லி கடைசியிலே சொன்னார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவர் ஷஹாதத்து கலிமாவை ஏற்றுக்கொண்டார். நாம் இதை பல சந்தர்ப்பங்களிலே பல அமைப்புகளிலே கேட்டிருப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மஸ்ஜித் என்ன சொல்லிக் கொடுக்கிறது, மஸ்ஜித் என்ன சொன்னது என்பதை விட அன்பார்ந்தவர்களே, அந்த மஸ்ஜிதுக்கு ஒரு தலைவராக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அவர்களுக்கு கீழே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரு தலைமைத்துவத்தின் கீழே அவர்கள் சொல்வதை கேட்டு வழிபட்டார்கள். அதனாலே நரகத்தின் விளிம்பில் இருந்த சுமாமா, நரகத்தின் விளிம்பில் இருந்த உமர், நரகத்தின் விளிம்பில் இருந்த ஹிந்தா, நரகத்தின் விளிம்பில் இருந்த அபு சுஃபியான் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வர முடியும் என்றால், நம்முடைய நன்னடத்தை மக்களை இஸ்லாத்துக்குள்ளே எடுக்காவிட்டாலும் கூட, இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரங்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய மசூதிகளுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய மதரசாக்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுடைய மசார்களுக்கு எதிராக அவர்களை செயல்பட விடாமலாவது நம்முடைய நட்புறம் தடுக்கலாம் அல்லவா? ஏன் தடுக்காது? அது நிச்சயமாக தடுக்கும். ஆனால் அன்பானவர்களே, எல்லாவற்றிற்கும் உடனடியாக உலகத்தில் பதில் கிடைக்காது. ஒரு தென்னை மரத்தினுடைய விதையை போட்டால் அடுத்த வாரம் தேங்காய் பிக்க முடியாது. ஒரு பலாக்காயினுடைய விதையை போட்டால் அடுத்த மாதமே பலாக்காய் பிக்க முடியாது. ஒரு பிள்ளையை முண்டசரியிலே போட்டால் 5 வருடத்திலே அவர் டாக்டர் ஆக மாட்டார். அவர் தூக்கி அந்த முண்டசரி பேக்கை கீழே இறக்கி ஒரு ஃபைல் பேக்கை தூக்குவதற்கு 23 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் டாக்டராக இருப்பார். அவர் சரியாக படிச்சு வந்தால், அப்படி இல்லை என்றால் அன்பார்ந்தவர்களே, அவர் வேற ஏதோ ஒரு தொழிலுக்கு போவார், அல்லது தொழிலே இல்லாமல் போவார், நவுது பில்லாஹிவினா, அல்லது சில வேளைகளிலே டாக்டருக்கு படித்த அவருக்கு பல டாக்டர்களிடத்திலே வைத்தியம் செய்ய வேண்டியும் வரலாம். இப்படி எல்லாம் உலகத்திலே பல நிலைகள் இருப்பதை நாம் காணுகிறோம். எனவே நாம் அதை பொறுத்திருந்து பார்க்கிறோமா இல்லையா, பொறுத்திருந்து செய்கிறோமா இல்லையா? நாம் ஒரு வீடு கட்டுவதற்காக வாப்பா வெளிநாட்டுக்கு சென்றார். எப்படி சென்றார் என்றால், வயிற்றிலே 3 மாத குழந்தையாக ஒரு பிள்ளை இருக்கும் பொழுது கல்யாணம் முடித்து வெறும் 4 மாதங்கள் அவர் வெளிநாட்டுக்கு சென்றார். அவருடைய உழைப்பிலே ஒரு காணி வாங்கப்படுகிறது. அவர் 10 வருடங்களுக்கு பின்னாலே அந்த காணியை வாங்கி இருக்கிறார். பிள்ளைக்கு 10 வயது நாட்டுக்கு திரும்பி இருக்கிறார். நாட்டிலே 5-6 வருடங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள், இதற்கு பின்னால் வாங்கிய காணியில் ஒரு கொட்டு போட முடியவில்லை. நாட்டிலே பல சிரமப்பட்டு பார்த்தார், எதுவும் கைகூடவில்லை. பிள்ளையும் வளர்ந்து வளர்ந்து 18 வயதாகிவிட்டான். மகனோடு மசூரா பண்ணி அவர் சொன்னார், இதற்கு பின்னால் வெளிநாட்டுக்கு போவது என்பது எனக்கு பாரமாக இருக்கிறது, மகன் நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்பினார். அவர் 5 வருடங்கள் உழைத்து பவுண்டேஷன் போடப்படுகிறது. இன்னும் 1 வருடம் உழைத்து மெதுவாக கொஞ்சம் கல்லுகள் நிமிர்ந்து நிற்கிறது. அவரும் வந்து திருமணம் செய்து அவருக்கும் பிள்ளையாகிவிட்டது. வீடு பூர்த்தியாகவில்லை. 2வது மகன் பயணிக்கிறார். அதற்கு பின்னாலே கூரை போடப்படும். அன்பார்ந்தவர்களே, 3 மனிதர்கள் மாறி மாறி கடல் கடந்து கஷ்ட நஷ்டங்களை சுமந்துதான் ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். அதுக்கு நாம் பொறுமையை மேற்கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே சுவனத்தின் வீடு கட்டுவதற்கும் உலகத்தில் இருக்கின்ற நாட்களை அல்லாவிற்கு விருப்பமாக கழிப்பதற்கும் பொறுமை என்பது இன்றியமையாத வாழ்வின் ஒன்றாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் பொறுக்க வேண்டியிருக்கிறது. நாவுகளை வித்தியாசமாக பயன்படுத்தி சிரமத்துக்கு மேல் நாம் சிரமத்தில் இருக்கிறோம். எரிகின்ற வீட்டில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்பொழுது நாம் சிரமங்களுக்கு மேல் சிரமத்தில் இருக்கிறோம். அல்லாவிற்கு எதிராகவோ அல்லது ஆகிறத்துடைய அந்த உயர்ந்த பதவிகளை இழக்கக்கூடிய அடிப்படையிலோ நம்முடைய நாவிலிருந்து நாம் வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்திவிடக் கூடாது. உலமாக்கள் நம்மை வழிநடத்துவதற்காக உலகத்திலே உள்ளவர்கள் பல அடிப்படைகளிலே பல மக்கள் பல வித்தியாசமான கருத்துக்களை பேசுவார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாம் உலமாக்கள் அவதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய பேச்சுக்களை நமக்கு பிடிக்கவில்லையா, நாம் ஒதுங்கி நிற்க வேண்டும். அது அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லாததாக தென்படுகிறது என்றால் நிச்சயமாக விருப்பம் இல்லாத சொல்ல மாட்டார்கள். அப்படித்தான் நமக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்றால் நாம் தெளிவு பெற்று அதிலே நாம் வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் ஒதுங்கி நிற்க வேண்டுமே ஒழிய நாம் வித்தியாசமாக பேசக்கூடாது. நம்முடைய தந்தை ஒரு குடிகாரன் என்பதற்காக யாராவது அவரை மச்சான் என்று கூப்பிடுவாரா? நம்முடைய மனை நம்முடைய தாய் ஒரு விபச்சாரி என்று தெரிந்துவிட்டாலும் அவளை சமூகத்திலே நாம் தூற்றுவோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, அதனால் பொறுமையை சகிப்புத்தன்மையை நாளைய நாளை எதிர்பார்த்து நாளைய நாளுடைய சிரம கஷ்டங்களை தீர்த்துக் கொள்வதற்காக பல அடிப்படைகளிலே உலமாக்கள் பல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லோருக்கும் இருக்கின்ற கொதிப்பும் துடிப்பும் உலமாக்களுக்கு இல்லாமல் போகவில்லை. இருக்கிறது. ஆனால் நாளை என்ன நடக்குமோ, ஒரு தொப்பிக்காக ஒரு பசாரை எரிக்க முடியுமா என்ற சிந்தனையோடுதான் இன் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கல்வி மான்கள் தெளிவுள்ளவர்கள் வழிகாட்ட நினைக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால நிச்சயமாக ஒரு மூமினுடைய கண்ணீர், ஒரு மூமினுடைய அழுகை, ஒரு மூமினுடைய துவா, ஒரு மூமினுடைய கெஞ்சுதல், ஒரு மூமினுடைய மனக்கு அதை அல்லாஹ் உலகத்தில் ஒரு நாளும் வீணாக்குவது கிடையாது, வீணாக்கியதும் கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றிற்கும் பொறுமை தேவையாக இருக்கிறது. நாவை நிதானமாக அசைக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஏதாவது நமக்கு முன்பின்னாக மாற்று மதத்தவர்களால் ஏதாவது நடக்கிறது என்றால் அதனாலே பெரிய ஒரு உடல் சேதம், உயிர் சேதம், பொருள் சேதம் நமக்கு இல்லை என்றால் அதை அப்படியே அந்த இடத்தில் விட்டு விடுவதுதான் இந்த காலத்தின் உசிதமான தன்மையாக இருக்கிறது. ஏட்டிக்கு போட்டியாக அடிக்கு அடியாக நாம் கொடுக்க நினைத்தால் அன்பார்ந்தவர்களே, பல இடங்களில் நாம் பல விலைகளை அதற்கு கொடுக்க வேண்டி வரலாம் என்பதை அடிக்கடி உலமாக்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த அடிப்படையில் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய பொருளாதாரங்களையும் நம்முடைய எல்லா விதமான இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் அழகாக பாதுகாத்து உலகில் கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடிய முஸ்லீம்களாக நம்மையும் உலகில் வாழுகின்ற எல்லா முஸ்லீம்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈன்று கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் பொழுது உன்னை விளங்கி வாழுகின்ற, உன்னை தெரிந்து வாழுகின்ற, உன்னுடைய கட்டளைகளை மதித்து வாழுகின்ற உண்மையான முஸ்லீம்களாக மூமின்களாக நம்மையும் நமது சந்ததிகளையும் ஆக்குவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.